வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் ஜிவி அவர்கள் நானும் எனது புத்தக வாசிப்பும் என்ற தலைப்பில் நம்ம கூட பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இவங்க கூட இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க நேர்களே, இவங்க கூட சேர்ந்து நாமும் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கேட்கலாம்.
இன்றைய காலகட்டம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம வாழ்க்கையில எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை எத்தனையோ மாற்றங்களாகி ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு கால சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது, அதே நேரத்துல புத்தகம் எழுதுவது, புத்தகம் வாசிப்பது, இப்படி இது ஒரு பக்கெட்டாவது பல்வேறு செயல்களை வந்து செய்துகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கும் அதோடைய மாற்றங்கள், அதோட செயல்பாடுகள் முன்னேறி அந்த வகையில வந்து நம்மளுடைய புதுக்கோட்டையிலேயே நம்மளுடைய எழுத்தாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு எழுத்தாளர் தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். அவர் யாரு என்னங்கிறத சாரே கொஞ்சம் சொல்ல போறாங்க. சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் தமிழ்ச்செம்மல் கவிஞர் ஜிவி பேசுறேன். கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், மாவட்ட நிர்வாகத்தோடு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பா இணைந்து புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருத்தன். அது இல்லாம நாள்தோறும் நான் சென்று நாவாடி கொண்டிருக்கிறேன். பள்ளிகள், கல்லூரிகள், இலக்கிய மேடைகள் எல்லாவற்றிலும் சந்தித்து அழகியலும் சமூக அக்கறையும் கூடிய கருத்துக்களை நான் இளைய சமுதாயத்திடம் விதைத்து வருகிறேன். இன்றைக்கு புதுக்கோட்டையின் புகழ்மிக்க வானொலியாக இருக்கிற புதுகை பண்பலை வாயிலாக இந்த நேயர்களை எல்லாம் சந்திப்பதில், ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இப்போ புத்தக எழுத்தாளர், கவிஞர் அப்படிங்கிற வகையில நீங்க என்னென்ன புத்தகம்லாம் எழுதிருக்கீங்க, முதல்ல அதை சொல்லலாமே.
ரொம்ப மகிழ்ச்சி. பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், இன்னும் பல பேருக்கு என்னுடைய படைப்பின் மொத்தத்தையும் கொண்டு சேர்க்க இந்த கேள்வியை நான் மகிழ்ச்சிக்குரியதாக எடுத்துக்கொள்கிறேன். அன்போடு வீசப்பட்டிருக்கிற அந்த அம்பு என்னுடைய படைப்பின் பட்டியலை உங்களிடத்தில் தரும். என்னை பொறுத்த அளவுக்கு இதுவரைக்கும் இரண்டு கை விரல்கள் மற்றும் ஒரு காலின் விரல்களின் எண்ணிக்கை சேர்த்தால் வருகிற 15 புத்தகங்களை நான் வந்து எழுதியிருக்கிறேன். அவையெல்லாம் 10 to 11 இருந்ததல்ல, ஏராளமான நூலகங்களில் இடம்பெற்றிருக்கிறது, பரிசுகளை பெற்றிருக்கிறது, மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப வாசிக்கப்பட்டு வரவேற்பு பெற்றிருக்கிறது. அப்படி அந்த வகையில பாத்தீங்கன்னா, வானம் தொலைந்து விடவில்லை, இருவேறு முகங்கள், நைலான் ஊஞ்சல், சின்னம் சரகுகள், அஞ்சரை பெட்டி, ஜிவி கவிதைகள், அசுர சாதகம், நனையத்தான் மழை, அடித்து பெய்த மழை, ஊற்று மணல், ஆனா பட்டுக்கோட்டை தமிழின் பாட்டுக்கோட்டை என்று புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன். என்னை பற்றி சில நண்பர்கள் எழுதிய புத்தகமும், எனது நேர்காணல்களை தொகுத்து கவிஞர் ஜீவியுடன் ஒரு சந்திப்பு என்று புதுக்கோட்டை ஒளிரும் வளர்மதி பதிப்பகத்தின் சார்பாக வெங்கடேசன் கொண்டு வந்திருக்கிற புத்தகமும் பேசப்பட்டிருக்கிறது. இவற்றில் நான் நிறைய நம்பிக்கை தருகிற கவிதைகளை, இன்னும் சொல்ல போனால் எல்லா ராத்திரிகளும் விடியத்தான் செய்கின்றன என்கிற உயர்ந்த தத்துவத்தை உரத்த குரலில் உச்சரிக்கிற கவிதைகளை, பல கவிதைகளை நான் தந்திருக்கிறேன். ஒரு ரயில் என்ஜினாய் எப்போதும் இயங்கு, ஒரு ரயில் என்ஜினாய் எப்போதும் இயங்கு, கூடவே பலரை சேர்த்து கொண்டு உற்சாகமாக கூவிக்கொண்டு என்று நான் சந்திக்கிற நண்பரிடத்தெல்லாம் சொல்லுகிற இந்த கவிதையை பல பேர் தங்களுடைய லெட்டர் ஹெட்டில் அடித்து வைத்திருக்கிறார்கள். அதுபோல் நம்பிக்கை கொள்வோம் நண்பர்களே, நம்பிக்கை கொள்வோம். இரண்டு கைகளை இழந்த பின்னும் மூன்றாவது கையாய் முளைக்கிறது, நம்பிக்கைகள் நடைவண்டிகள் என்று ஒரு கவிதை நான் ஆரம்பித்ததில் எழுதியிருக்கிறேன். அதில் மக்கள் விரும்புகிற வரியாக அமைந்தது எது என்றால், நம்பிக்கை கொள்கிறவனின் நாளை கூட தீபமாகிறது. நம்பிக்கை கொள்பவனின் நாளை கூட தீபமாகிறது, அதை இழந்தவனின் இன்று கூட இருட்டாகிறது. எனவே நம்பிக்கை கொள்வோம் நண்பர்களே, நம்பிக்கை கொள்வோம் என்று ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று சொன்ன என்னுடைய முன்னோடி கவிஞன் கவியரசு கண்ணதாசன் வரிகளை நான் நவீன கவிதைகளில் வார்த்து தந்திருக்கிறேன். உங்கள் அறிமுகத்திலேயே நீங்கள் மிக அழகாக குறிப்பிட்டீர்கள், வாழ்வின் பல வேளைகளில் மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டியது புத்தக வாசிப்பு, இன்னும் சொல்ல போனால் மனுக்குள்ள நேசிப்பு என்று நான் கருதுகிறேன். நானே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அந்த நல்ல விஷயத்தை மறுபடி ஒரு முறை நம்முடைய நேயர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீடு நூலாம்படையால் இருந்தால் அந்த வீடு அழுக்காக இருக்கும். ஒரு வீடு நூலாம்படையோடு இருந்தால் அந்த வீடு அழுக்காக இருக்கும். நூல்களின் படையோடு ஒரு வீடு இருந்தால் அது அழகாக இருக்கும். எனவே ஒரு மனிதன் வாழ்நாளில் சில ஆயிரம் பக்கங்களையாவது படிக்க வேண்டும், சில நூறு பக்கங்களையாவது படைக்க வேண்டும். நாம் புத்தகங்களை மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம், அது கீழிருந்து நம்மை மேலே கொண்டு செலுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுடைய அடிப்படை பண்பே அதுதான். புதுமனை புகுழாவுக்கு போகிறோம், போனவுடன் முதல்ல நாம் காலை வைக்கிறது படி. அந்த படி ஏறி உள்ளே போனால் கொஞ்ச நேரத்தில் நாம் அடைவது நிலை. தமிழர்கள் தான் சொன்னார்கள், எவன் ஒருவன் முதலில் படியில் கால் வைக்கிறானோ அவன் விரைவில் உயர்ந்த நிலையை அடைவான் என்று. எனவே நேரம் இருக்கிற போதெல்லாம் நாம் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகாத்மா காந்தியடிகளை பற்றி ஒரு குறிப்பு சொல்வதுண்டு, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவர் சிட்டையில் நூல் நூற்பார் என்று. என்னை பொறுத்த அளவுக்கு பள்ளிக்கூடத்து கல்லூரி காலங்களில் தொடங்கி இன்றைக்கு வரை நான் தொடர்ந்து கடைபிடிக்கிற பழக்கம் ஒன்றுண்டு. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நான் நிறைய நூல்களை வாசித்து கொண்டே இருக்கிறேன், அதற்குள் இருக்கிற கருத்துகளில் கரைந்து கொண்டே இருக்கிறேன்.
இப்போ புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து செதுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு? ஒரு கல்லு அவர் சிற்பி கையில கிடைக்கிறப்போ அது ஒரு உருவமா கிடைச்சி பலரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதே நேரத்துல பல காலமும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவு போல புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு மேன்மை வாய்ந்தது?
ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு கல்லில் தான் சிற்பம் ஒளிந்து கிடக்கிறது. கல்லில் இருக்கிற தேவையற்ற பகுதிகளை நீக்குகிற போது சிற்பம் உருவாகிறது என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அழுக்கு மனத்தை அடித்து துவைப்பதற்கு நம்முடைய புத்தக வாசிப்பு பயன்படும் என்று நினைக்கிறேன். தலைக்கு வெளியே நாம் வந்து டார்ச் கட்டி கொண்டு போவார்கள் சுரங்க பாதைகளுக்குள், ஆனால் மூளைக்கு உள்ளேயே ஒரு லைட் அடிக்கிறது என்றால் அது புத்தகம் வாசிக்கிற போதுதான். ஒரு புத்தகம் புரட்டப்படுகிற போது ஒரு சிறைச்சாலையின் கதவு பூட்டப்படுகிறது என்று ஏற்கனவே சில பேர் பேசியிருக்கிறார்கள். என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு மனிதன் தான் அறிந்திருக்கிற அறிவின் ஆழத்தை அதிகரிக்க புத்தகம் உதவுகிறது. ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தின் மீது இன்னும் கூடுதலாக புரிதலை ஏற்படுத்துவதற்கு இந்த புத்தகம் உதவுகிறது. மூன்றாவதாக, புத்தகங்களை வாசிக்க வாசிக்க எப்படி கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சிறுவர்களும் சிறுமியர்களும் தங்கள் ஜாமின்றி பாக்ஸில் நாவல் பழத்தை சேகரித்துக் கொள்கிறார்களோ, அப்படி புத்தகத்தை வாசிக்க வாசிக்க புதிய புதிய சொற்கள், அந்த டிக்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த சொல் ஆட்சி நமக்கு அதிகரிக்கிறது. ஏற்கனவே நம் மனதுக்குள் இருக்கிற அவநம்பிக்கை இருட்டை விரட்டி நம்மால் வெல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் புத்தகம் உதவுகிறது. கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்க மாட்டோம், ஆனால் அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பாக வரலாற்று பதிவாக தந்து இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொண்டு நாளை நாம் எந்த திசையில் போக வேண்டும் என்று வழிகாட்டுவதற்கான ஒரு திசைகாட்டியாகவும் ஒரு புத்தகம் விளங்குகிறது.
எழுத்தாளர் கவிஞர் அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தா கூட நீங்கள் படித்த விரும்பி படித்த எழுத்தாளர் அதை பற்றியான தகவல்.
ஒரு தோட்டத்துக்குள் இருக்கிற எல்லா பூவுமே அந்த தோட்டக்காரனுக்கு பிடிக்கும் என்று சொல்லுவது போல, வெவ்வேறு விதமான கவிஞர்களை, எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை நான் எப்போதும் வாசித்து வாசித்து வசமிழந்திருக்கிறேன். குறிப்பாக சொற்களின் காதல் அண்ணான். எனவே திரைப்பட பாடல்களை வாசிக்கிற போது கூட அதற்குள் இருக்கிற வரிகளை கண்டு வாஞ்சையோடு நான் இருக்கிறவன். எனவே நாள்தோறும் நான் புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லலாம் என்றாலும் நேரம் கருதி சமீபத்தில் வாசித்த சில நூல்களையும் அதில் இருக்கிற சில கருத்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதில் நான் மிகவும் ரசித்து சமீபத்தில் படித்த புத்தகம் எது என்றால், தமிழ் மேடைகளில் தன்னுடைய இசை பாடல்களாலும் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளாலும் பல ஆண்டு கட்டி ஆண்டு ஒரு புகழ்பெற்ற நாவல் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தங்களுடைய பதிவுகளில் தந்தவர் ஒரு நாவரசி பேராசிரியை டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் கம்பனும் கண்ணதாசனும் என்று ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை வானதி பதிப்பகம் மிக அழகாக வெளியிட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன என்றாலும் ஒரு இரண்டு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். கண்ணதாசன் தன்னுடைய கவிதைகளால் இந்த உலகத்தை ஆட்டுவிட்டவன். இன்னும் சொன்னால் முத்தையா என்கிற மனிதனுக்கு மரணம் உண்டு, ஆனால் கண்ணதாசன் என்கிற கவிஞனுக்கு என்றைக்கும் மரணம் இல்லை. அதனால்தான் அவன் சொன்னான், மானுட இனத்தை ஆட்டுவிப்பேன், அவர் மாண்டு விட்டால் நான் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொன்னான். ஒரு 5000 திரைப்பட பாடல்களை தந்தவன் கண்ணதாசன். மாட்டு வண்டி போகாத ஊருக்குள்ளும் கூட என்னுடைய பாட்டு வண்டி போகிறது என்று பெருமிதமாய் பேசியவன். தமிழின் பொக்கிஷமாக இருக்கிற, தமிழின் அருமையான சுவை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தவன் கம்பன். 10,000 பாடல்கள் எழுதியிருக்கிறான். அந்த 10,000 பாடல்களை எல்லாம் வாசித்தவர்கள் கொஞ்சம் குறைவு என்றாலும் கூட அந்த பாடல்களுக்குள் இருக்கிற அரிய கருத்துக்களை, வரிகளை எடுத்து தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மூலமே கொண்டு வந்தவன் கண்ணதாசன். அதை பற்றித்தான் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். திரை அரங்குகளையே கவி அரங்குகளாக மாற்றி வைத்து கம்பனுடைய வரிகளை எல்லாம் தன்னுடைய பாடல்களிலே பதியம் போட்டவன் கண்ணதாசன் என்று அவர் நிறைய சொல்லிக் கொண்டே போகிறார். நேரம் கருதி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஒரு ஆற்றில் தண்ணீர் வற்றி விட்டதென்றால் அதுக்கு யாரை குற்றம் சொல்ல முடியும் என்று கேட்கிற போது, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, விதியின் பிழை என்று பேசுவது போல் கம்பர் எழுதியிருக்கிறார். அதைத்தான் எடுத்துக்கொண்டு கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலே சொன்னான், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா என்று அவன் கேட்கிறான் என்றால், ஒரு கவிதையாக இருக்கிற கம்பன் கவிதை ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கிறது, அதை எடுத்து கண்ணதாசன் பாடலாக தருகிற போது அது ஒரு பெரிய மக்கள் திரளுக்குள் போகிறது. இப்படி கம்பனுக்குள் தோய்ந்து தன்னுடைய பாடல் வரிகளை கண்ணதாசன் தந்ததற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் என்று ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலில் இருக்கிற வண்ணம் வண்ணம் என்கிற வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அழகான பாடலை தந்திருக்கிறான். அதுபோல் பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன் என்று தேன் என்கிற வார்த்தையை வைத்து ஒரு சொக்கட்டான் ஆடியிருக்கிறான். சொற்களின் சொக்கட்டானாக கண்ணதாசன் தந்திருப்பதை மிக அழகாக கம்பனும் கண்ணதாசனும் என்கிற நூலிலே தந்திருக்கிறான். ஒரு பக்கம் அப்படி மரபின் மடியில் அமர்ந்த புத்தகத்தை படித்தேன் என்றால், சமீபத்தில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இவர் கவிஞர் என்பதை விட களப்போராளி என்றும் சேர்த்து சொல்லலாம், அப்படி இருக்கிற கவிவர்மன் தூக்கு கயிற்றின் மரணம் என்று பகத்சிங்குடைய தியாக வரலாற்றை மிக அழகாக புதுக்கவிதையிலே தந்திருக்கிறார். ஓவியா பதிப்பகம் அதை எழிலுற வெளியிட்டிருக்கிறது. ஒரு 23 வயதுக்குள் தேசத்துக்கான வாழ்க்கைக்காக தியாகங்களை செய்தவன் பகத்சிங். ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங் என்ற அந்த 3 பேர் சுதந்திர போராட்டத்தில் ஒரு புதிய முறையை கடைபிடித்து மக்கள் மத்தியில் ஒரு சுதந்திர போராட்ட அனலை உருவாக்கினார்கள் என்று சொல்லலாம். அந்த பகத்சிங்குடைய வரலாற்றை இவர் புதுக்கவிதையிலே தந்திருக்கிறார். அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்று நான் பார்க்கிறேன். படித்ததில் பிடித்தது என்று அந்த பகுதியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஓரிடத்திலே அவர் சொல்லுகிறார், எது வாழ்க்கை, நாம் சாதாரண பழமொழியிலே சொல்லுகிறோம், வெந்ததை தின்று விட்டு விதி வந்தால் சாக வேண்டும் என்று, அப்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. கவிவர்மன் பகத்சிங்கை ஒரு அடையாளப்படுத்தி ஒரு இடத்திலே சொல்லுகிறார், 3 முழுக்குவதும், 3 முழுங்குவதும், 100 வாழ்வதும் தான் வாழ்க்கையா? 25 வயதுக்குள் நாம் சாதிக்க வேண்டும், இல்லையேல் சத்தமில்லாமல் செத்துப்போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த தூக்கு கயிற்றின் மரணம் முழுவதும் விடுதலை போராட்டத்திற்காக அவர் செய்த வேள்வியின் நெடி அடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகத்திற்கு நான், மு மேத்தா போன்றவர்களாம் ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறோம். அந்த அணிந்துரையில் நானும் கூட ஒன்றை குறிப்பிட்டேன். ஐஸ் கட்டிகளோடு புழங்கும் கவியர்களுக்கு மத்தியில் தடியோடு புழங்கி இருக்கிறார் கவிவர்மன். சொற்களுக்குள் கிடக்கும் சூடு மீசை முறுக்க வைக்கிறது. இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு எது தேவை என்று தேர்ந்து பகத்தின் மாபெரும் வரலாற்றை 88 பக்கங்களுக்குள் அடக்கி இருக்கும் கவிவர்மனின் 10 விரல்களையும் நான் முட்டமிடுகிறேன் என்று அதில் நான் எழுதியிருக்கிறேன். கவிவர்மனின் வித்தக விரல்கள் வெள்ளட்டம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3000 ஆண்டுக்கு மேலான ஒரு வரலாறு கொண்டது தமிழ் மொழி. 2000 சொச்சம் வரலாறு கொண்டது கவிதை. இது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கு என்று வெவ்வேறு விதமான வடிவத்தில் எத்தனையோ பேர் எழுதியிருந்தாலும், சமீபத்தில் நான் புதுக்கோட்டை நகர் மன்றத்தில் கலந்து கொண்ட ஒரு நூல் வெளியீட்டு விழாவை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதிலே படித்த சில வரிகள் என்னை அப்படியே உலுக்கி போட்டு விட்டன என்று சொல்லலாம். சொல்லப்போனால், பேனாவின் உயரம் கூட இல்லாத ஒரு சின்ன குழந்தை, அபிதாசி என்கிற ஒரு மாணவி, ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற குடும்பத்திலே இருந்து வந்தவள். அவருடைய தந்தையார் தேநீர் கடையில் வேலை பார்க்கிறார், அம்மா டெய்லரிங் செய்து சம்பாதிக்கிறார். ஆனாலும் கூட அவளுக்குள் ஒரு இலக்கிய தாகத்தை இவர்கள் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெண் கற்பனையின் மடியில் இருந்து கொண்டு கட்டுரை தீட்டாமல் யதார்த்தத்தின் மடியில் இருந்து கொண்டு எழுதி பார்த்திருக்கிறார். அவர் எழுதிய அந்த கட்டுரைகள் எல்லாம் அருமையான வடிவத்தில் 17 தலைப்புகளில் அந்த நூலாக வெளிப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார். ஒரு இடத்துல சொல்லுகிற போது தன்னுடைய காது குத்து, கூடவே அவருக்கு தம்பிக்கும் சேர்த்து காது குத்துகிறார்கள். அந்த காது குத்துக்கு வரிசை வரிசையாக தட்டுகளில் தரப்படுகிறது பலகாரங்கள், சாக்லேட்டுகள், மிட்டாய்கள், பல பலக்கிற ஆடைகள், அவருக்கு விரும்புகிற வண்ணத்தில் சட்டை என்றெல்லாம் தரப்படுகிறது. சாப்பாடும் பரிமாறப்படுகிறது. ஒரு அருமையான அசைவ விருந்து தரப்படுகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு விட்டு கூட அந்த பெண் சொல்லுகிறாள், ரொம்பவும் அருமையாக இருந்தது, என் நாளின் மகிழ்ச்சியான நாள், இந்த நாள் இந்த விழாவை நடத்துவதற்கு உதவி இருக்கிற அந்த பெரிய மனது தனம் அதில் வெளிப்படுவதாக நான் பார்க்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள், சீர் கொண்டு வந்திருக்கிற மாமன்கள், சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு மனக்குறை உண்டு, இந்த விருந்திலே அப்பளமும் பாயசமும் தரப்பட்டிருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பேசுகிறாள் என்றால், அந்த பெண் வருங்காலத்தில் ஒரு பெரிய எழுத்தாளராக வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இளம்பறையே, உன் வறுமையை நினைத்து நீ வருந்தாதே, உன்னுள் தான் ஒரு பூரண சந்திரன் புதைந்து கிடக்கிறான். இளம்பறையே, உன் வறுமையை நினைத்து நீ வருந்தாதே, உன்னுள் தான் ஒரு பூரண சந்திரன் புதைந்து கிடக்கிறான் என்று மகாகவி இக்பால் பேசினான். அபிதாசியின் கைகளில் இருந்து இன்னும் 1000 பக்கங்கள் பிறக்கட்டும். அவருடைய படைப்பு மனத்தை பாதுகாக்கிற அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அபிதாசியின் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி படியுங்கள் என்று புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏராளமான பேர் எழுதியது குறித்தெல்லாம் நான் சொன்னேன். மீசையோடு பிறக்கிற புலிக்குட்டி போல பொன்னமராவதி ஒன்றியம் நெய்வேலி என்கிற அரசு ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி அபிதாஸ்டி தன்னுடைய அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். ஆயுத எழுத்தாக தன்னுடைய எழுத்துக்களை பயன்படுத்த துடிக்கிற அந்த அபிதாஸ்டியின் முதல் நூலுக்கு பெயரே முதல் எழுத்து என்று இருக்கிறது. அந்த முதல் எழுத்தை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாம் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் எழுத்தல்ல, தன் அனுபவத்தை முதலாக வைத்து அவர் எழுதியிருக்கிற எழுத்து. சின்ன சின்ன வரிகளில் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் செதுக்கி இருக்கிறார். நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல அவருடைய பள்ளிக்கூடத்து விழாவுக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு முறை அழைத்திருக்கிறார்கள். ஆட்சித்தலைவருடைய தொடர் பணி காரணமாக வர இயலவில்லை. ஆனாலும் அவரை நேரில் பார்த்து ஒரு பூச்செண்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண் புறப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வருகிறார். அவளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வாழ்த்தி எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறு என் கண்மணி என்று வாழ்த்துகிறார்கள். அன்றைக்கு அவளுக்குள் ஒரு சபதம் வந்ததாக அவள் சொல்லுகிறாள். எங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. நகர்மன்றத்தில் நிரம்பி வழிந்த எங்களை போன்ற கவிஞர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு மத்தியிலே அவள் தைரியமாக ஒரு பேட்டி அளித்தாள். அவள் சொன்னால், இப்போது நான் ஒரு எழுத்தாளராக பரிணமித்திருக்கிறேன், எதிர்காலத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக மலர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அப்படி சின்ன வயதிலேயே யாருக்கு ஒரு சம்மாந்த சாதனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அபிதாசியின் கருத்துக்களை காற்றில் அறிவிக்க இந்த வாய்ப்பு தந்த புதுகை பண்பலைக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் செவிமடுத்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. இன்னொரு வாய்ப்பில் நாம் சந்திப்போம். மகிழ்ச்சி.
புத்தகம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு அவசியம் வாய்ந்தது, அதே நேரத்துல புத்தகம் வாசிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்கும், எவ்வளவுதான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் எத்தனையோ நவீனமயமான செல் மூலியமா இப்படி பல வகையில இருந்தா கூட அந்த புத்தகத்தை வாசிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய நேரடி காட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதை உணர்வு பூர்வமா அனுபவிக்க முடியுங்கிற பல தகவல்களையும், அதே நேரத்துல ஒரு எழுத்தாளரா ஒரு கவிஞரா நீங்க வந்து ஒரு சின்ன பெண் அவங்க வந்து இப்ப முதல் அடி எடுத்து வச்சு முதல் எழுத்து அப்படிங்கிறத எழுத ஆரம்பிச்சு அவங்களுடைய பயணத்துக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. அதே நேரத்துல எல்லாருமே ஒரு எழுத்தாளரா நம்ம இருக்கோம், அதை நம்மளுடைய முயற்சி செய்தால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற பல விஷயங்களையும் எடுத்து சொன்னமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும், உங்களுடைய வாழ்வில் மேல்மேலும் வளர மனமார வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நேயர்களே, இதுவரை நானும் எனது புத்தக வாசிப்பும் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய தமிழ்ச் செம்மல் கவிஞர் ஜிவி அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.